ஈழத்து இலக்கிய ஆளுமை எஸ்போ அவர்களது நினைவு பகிர்விலே நாம் இப்பொழுது வான் அலையில் ஊடகவியலாளர் படைப்பாளி திரு எஸ் எழில்வேந்தன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அண்ணா.
வணக்கம் கனப்பிரபா. வணக்கம்.
எஸ்போ அவர்களை ஒரு வாசகனாக மட்டுமன்றி அவரோடு நெருங்கி பழகியவர்களில் நீங்களும் ஒருவர் என்ற ரீதியிலே அவருடைய மறைவு உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கும், அப்படித்தானே?
நிச்சயமாக. நான் எஸ்போ அவர்களை அறிந்தது ஒரு வாசகனாக அல்ல, அவரை நான் எனது தந்தையாரின் நெருங்கிய நண்பராகத்தான் அவரை அறிந்து கொண்டேன். அதுவும் எனது பாலிய வயதிலே. அதாவது நான் 5 வயதாக இருக்கும் போதிலிருந்தே அவரை நான் அறிவேன். நான் அவர் இருக்கும் வரை இப்போதும் கூட அவரை நான் எஸ்போ மாமா என்றுதான் அழைப்பேன். அவருக்கு குடும்பத்தை எங்களுக்கு மிக நெருங்கிய ஒரு உறவை நாங்கள் வைத்திருந்தோம். அவரை வாசகராக நான் பின்னர் தான் அறிந்து கொண்டேனே தவிர, அவர் எனக்கு முதலில் அறிமுகமானது எனது தந்தையாரின் மூலமாகத்தான்.
உங்களுடைய தந்தையார் நீலாவணன் அவர்களுடைய சமகாலத்தவராக அன்றைய காலகட்டத்திலே இயங்கிய எஸ்போ அவர்கள், அவரை பற்றி உங்களுடைய தந்தையாரை பற்றி எஸ்போ அவர்கள் குறிப்பிட்ட அம்சங்கள் ஏதாவது இந்த நேரத்திலே உங்களுக்கு நினைவுக்கு வருகின்றதா?
ஆமாம். 1975 என்னுடைய தந்தையார் காலமான வேளையிலே அவர் திலகரன் பத்திரிகையில் எழுதிய கட்டுரை தொடரை நான் இந்த வேளையிலே நிச்சயமாக நினைவு கூற வேண்டியிருக்கிறது. நீலாவணன் நினைவுகள் என்ற தலைப்பிலே அவர் எனது தந்தையரை பற்றி தொடர்ச்சியாக 10-15 வாரங்கள் நினைக்கிறேன் ஒரு கட்டுரை தொடராக எழுதியிருந்தார். அதனை பின்னர் நீலாவணன் எஸ்போ நினைவுகள் என்ற ஒரு நூலாக வெளியிட்டார்கள். அந்த நூலை மீண்டும் மீள்பறிப்பு செய்திருக்கிறார்கள் மித்ரா நிறுவனத்தினர். அதாவது அவருக்கு சொந்தமான சென்னையில் இருந்திய நிறுவனம் மித்ரா பப்ளிகேஷன், அவர்கள் அதனை மீள பிரசுரம் செய்திருக்கிறார்கள். அந்த விஷயத்தை இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கிறது.
எஸ்போ அவர்களை ஈழத்தமிழர்கள் மட்டுமன்றி தமிழத்தவர்களும் கொண்டாடி இருக்கின்றார்கள் அவருடைய எழுத்துக்களை. அதனை அவருடைய மறைவை கேட்ட தமிழக நண்பர்கள் எவ்வளவு தூரம் மிகுந்த கஷ்டத்தோடு அந்த இழப்பை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவருடைய இந்த எழுத்தினுடைய வசீகரத்தை பற்றி ஒரு வாசகனாக நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
அவரது உங்களுக்கு தெரியும், அவரது டி என்ற நாவல், அதுதான் அவரது சர்ச்சைக்குரிய ஒரு நாவலாக ஆரம்ப காலத்தில் இருந்தது. நான் அதை சிறிய வயதிலே வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்றால் எங்களுடைய வீட்டிலே புத்தகங்கள் இருந்ததால் நான் நிறைய புத்தகங்களை படிக்கின்ற ஒருவன் என்பதால் அந்த டி நாவலை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்போது நான் அந்த நாவலை படிக்கின்ற போது அது எனது வயதுக்கு ஒத்ததாக இருக்கவில்லை, அது வேறு விஷயம். பிறகு அதனை படித்தேன். அவரது தீயாகட்டும் சடங்காகட்டும் அல்லது நனவடை தோய்தலாகட்டும் அல்லது அவரது சுயசரிதை நூலாகட்டும் எல்லாவற்றையும் நான் வாசித்திருக்கிறேன். அந்த எழுத்து பாணி நான் நினைக்கிறேன் அவருக்கே கைவந்ததில்லை, அது வேறு இவருக்குமே அந்த அப்படி எழுதக்கூடிய திறமை இருந்ததாக நான் இன்னும்
கனடாவிலே இருக்கின்ற இலக்கிய தேட்டம் அவருக்கு வாழ்நாள் இயல் விருது வழங்கி கௌரவித்திருந்தது. அவரை தமிழகத்தவர்கள் கொண்டாடிய அளவிற்கு ஈழத்தவர்கள் பிற்காலத்திலே கொண்டாடவில்லை அல்லது அவருடைய அந்த எழுத்துக்களை அங்கீகரிக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. அதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
ஆமாம், அங்கீகாரம் என்பது உண்மையிலேயே எஸ்போ மாமா அவர்கள் எப்போதும், அதாவது எப்போதும் ஒரு பிரச்சனைக்குரியவராகவே இங்கே கருதப்பட்டார். இலங்கையிலே உள்ள இலக்கிய சூழலிலே அவர் என்றும் ஒரு பிரச்சனைக்குரிய மனிதராகவே காணிக்கப்பட்டார். அது அதற்கு காரணம் பல்கலைக்கழக மட்டங்களிலே இருந்த சிலரது நடவடிக்கைகள் என்று பொதுவாக சொல்வார்கள். அது மட்டுமில்லாமல் அவர் இந்த முற்போக்கு எழுத்தாளர் வட்டம் என்ற ஒரு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்கு எதிரான ஒரு புத்தணியை தோற்றுவித்தவர், அதாவது நட்போக்கு இலக்கியம் என்று இவர்கள் முற்போக்கு இலக்கியவாதிகள் என்று சொல்பவர்கள் புளூடா விழுகிறார்கள் என்று அடிக்கடி சொல்லுவார். அவர்களை எதிர்த்து அவர் நட்போக்கு இலக்கியம் என்று ஒரு புதிய அணியை தோற்றுவித்தவர். அதன் காரணமாகவோ தெரியவில்லை, ஆனால் அவர் கொண்டாடப்படக்கூடிய காலகட்டத்திலே இலங்கையிலே இருக்கவில்லை என்பது மிகுந்த கவலைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அவரது படைப்புகள் இவராலும் இரண்டாம் பட்சமாக ஒதுக்கி தள்ளவிட முடியாத அளவுக்கு உயர்ந்த படைப்புகள் என்பதிலே இவருக்கும் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். தமிழ் நீங்க சொன்னீங்க தமிழகத்தை பற்றி, தமிழகத்தில் கூட அவர் ஒரு பிரச்சனைக்குரிய மனிதராகத்தான் இருந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது அவர் ஒரு முறை ஒரு கூட்டத்திலே பேச போன போது தமிழை இன்று உலக நாடுகளிலே வாழ வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஈழத்து தமிழர்கள் தான் என்ற ஒரு கருத்தை அறுதியும் பிரதியுமாக சொல்லியிருந்தார். அது தொடர்பாக தமிழகத்திலே பல்வேறு வாத பிரதிவாதங்கள் எழுந்ததும் நாங்கள் அறிந்தது.
இவருடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலே நில்லாது மொழிபெயர்ப்புகள், நனவிடை தோய்தல், குறிப்பாக அவருடைய அந்த நனவிடை தோய்தலினுடைய நீட்சியாக வரலாற்றில் வாழ்தல், அதனைத் தொடர்ந்து மாயினி என்று அந்த தன்னுடைய நாவலை பிற்காலத்தில் அவர் எழுதிய பொழுது இலங்கையினுடைய முதல் அரசியல் வரலாற்று நாவல் என்ற ஒரு அடிக்கோட்டோடு அவர் அந்த நாவலை எழுதியிருந்தார். இப்படியான ஒரு துணிச்சலான ஒரு எழுத்தை இன்றைய சூழலிலே எஸ்போ அவர்களிடமிருந்துதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு அளவிலே ஈழத்து எழுத்துலகம் இயங்கியிருக்கின்றது இல்லையா?
ஆமாம், நிச்சயமாக. ஆனால் துரதிருஷ்டமான விஷயம் என்னவென்றால் அவரது சில படைப்புகளை இலங்கையிலே பெற முடியாமல் போனது ஒரு துரதிருஷ்டம் என்று சொல்ல வேண்டும். அந்த இலத்தின் வீழ்ச்சி அவ்வளவு காத்திரமாக இருந்ததன் காரணமாக தெரியவில்லை. அதை தவிர எஸ்போ மாமா அவர்களை பற்றி சொல்வதானால் அவர் தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருந்தார். ஒருபோதும் சோர்ந்து போய் இருந்ததில்லை என்பதுதான் ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம். அவர் ஒருபோதும் சோர்ந்து இருக்கவில்லை, தொடர்ச்சியாக இளைஞனை போன்று அவர் எழுதிக்கொண்டே இருந்தார். நான் தமிழகத்துக்கு சென்ற போது அவரை சில, அதாவது திரை இசை பாடலாசிரியர்கள், அதாவது அறிவுமதி போன்றவர் அவர்கள் சிலருடன் நான் அவரை சந்திக்க வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. அவர்கள் அனைவரும் அவரை அங்கே கொண்டாடி கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக ஒவ்வொரு நாள் மாலையிலும் அவரை வந்து அவரது அலுவலகத்திலிருந்து சந்தித்து விட்டு அருகில் இருக்கின்ற ஒரு தேநீர் கடைக்கு சென்று அங்கிருந்து தேநீர் அறந்து எல்லாமே இலக்கியம் பற்றி தான் பேசுவார்கள், அது வேறு விஷயம். ஆனால் அவரை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். அதை நான் கண்ணால் கண்டேன்.
இந்த வேளையிலே எஸ்போ அவர்களது நினைவு பகிர்விலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்காக நீங்கள் கொடுக்கின்ற சில வார்த்தைகள்?
குறிப்பாக நான் உண்மையிலே ஒன்றை மட்டும் நான் இங்கே சொல்வேன். எனது தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் எங்களது குடும்பத்திலே பலர் வாழ்ந்திருக்கிறார்கள், அல்லது உறவினர்கள் நண்பர்கள் அவ்வாறு அவர்களின் இழப்புகளை நான் சந்தித்திருக்கிறேன். எனது தந்தையாரின் இழப்புக்கு அடுத்ததாக என்னை பெரிதும் பாதித்தோ இழப்பு என்று நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய நட்பு அவ்வளவு நன்றாக இருந்தது. ஆனால் சில எஸ்போ அவர்களை பற்றி சொல்வது போனால் பலருக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கின்றன, நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன்.
கண்டிப்பாக.
குறிப்பாக அவர் இந்த குழந்தைகள் மீது, சிறு பிள்ளைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். இப்ப நான் அந்த வீட்டுக்கு சென்றால் எதையும் தனது பிள்ளைகள் போன்று என்னை போற்றுகின்ற ஒரு மனிதராக அவர் இருந்தார். தனது பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கினால், உடைகள் கூட வாங்கினால் எனக்கும் கூட ஒரு செட் உடை எடுத்து தருகின்ற அளவுக்கு என்னையும் அப்படி நேசித்தார் என்பதை நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். என்னுடைய தந்தையாருக்கும் எஸ்போ அவர்களுக்கும் இடையிலான உறவு பிற்பகுதியிலே ஒரு கசப்பான அனுபவமாக மாறிவிட்டது என்றால் கூட அந்த கசப்பான அனுபவங்களின் காரணமாக அவர்கள் அவர்களது நட்பிலே பெரிய வீசல் ஏற்பட்டு அவர்கள் பிரிந்திருந்தார்கள் என்றால் கூட நான் தொடர்ச்சியாக எஸ்போ அவர்களுடனான தொடர்பினை பேடியிருந்தேன். அது ஒருமுறை அந்த பிரிவு ஏன் ஏற்பட்டது என்று கேட்டபோது அது மிகவும் சிறியதொரு விஷயம், என்னுடைய தந்தையார் ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவர், அவரது அந்த உணர்ச்சி வசப்பட்ட தன்மையினால் தான் அவர் எஸ்போ அவர்களை பிழையாக விளங்கிக் கொண்டு அந்த பிளவு ஏற்பட்டது என்பதை பின்னால் அறிந்து கொண்டேன். அதை தவிர எஸ்போ அவர்கள் நல்ல ருசியாக சமைக்கக்கூடியவர். அவரது கையால் செய்த ஒடியல் கூளை நான் அவரது வீட்டிலே இரண்டு முறை அறிந்திருக்கிறேன். அதை ஒரு ஒரு பெரிய தவமாக செய்வார். அவர் காலையிலிருந்தே அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அந்த உணவை, அதாவது ஒடியல் கூளை தயாரித்ததை நான் கண்டிருக்கிறேன், புசித்திருக்கிறேன். அவர் பின்னர் நைஜீரிய நாட்டுக்கு சென்ற போது, நைஜீரிய நாட்டிலிருந்து மீண்டும் ஒரு விடுமுறைக்காக வந்தபோது, நான் அப்போது இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த அவர்களுடைய கலைக்கோளம் என்ற நிகழ்ச்சியை தயாரித்துக் கொண்டிருந்தேன். அந்த நிகழ்ச்சியிலே அவருடன் எங்களுடைய ஈழத்தவர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் என்ற தலைப்பிலே அவரோடு ஒரு உரையாடலை நடத்தினேன். அது இரண்டு வாரங்கள் சென்றன. அப்போது நைஜீரிய நாட்டிலும் அவர் போய் இந்த கூளை அங்குள்ள நைஜீரிய மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தியதாக சொன்னார். அதே போன்று பானை பற்றி ஒரு பெரிய அத்தியாயமே பேசினார். பான், எங்களுடைய சாதாரண உணவு பிரெட் என்று சொல்லப்படுகிறது, இந்த பானை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய ஒரு அத்தியாயமே எழுதக்கூடிய அளவுக்கு பல்வேறு சுயான தகவல்களை சொன்னார். அந்த சால்டட் பிரெட் என்று சொல்லப்படுகின்ற, இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது எனக்கு, அந்த உப்பு சேர்த்த பான் இலங்கையில் தான் அதிகமாக கிடைக்கும் என்பதை அவர் வலியுறுத்தி சொன்னார். வேறு நாடுகளில் இலங்கையிலே கிடைக்கின்ற போன்ற உருசியான பான் கிடைப்பதில்லை என்பதை அவர் ஆதித்தரமாக அடித்து சொன்னார். அது ஒரு விஷயம். அதை தவிர அவரும் இந்த நான் கலைக்கோள நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக நெடுகாலம் பணியாற்றி இருக்கிறார். அவர் பணியாற்றிய போது செய்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி நான் இங்கே சொல்ல வேண்டும். அதாவது காவோலை குறுத்தோலை என்ற ஒரு தலைப்பிலே ஒரு நிகழ்ச்சியை அவர் செய்திருந்தார். அந்த கலைக்கோளம் நிகழ்ச்சியிலே ஒரு பகுதி அது. அதாவது மறைந்த எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகளின் பிள்ளைகளை அழைத்து தங்களுடைய தந்தையாரை பற்றி அவர்களிடமிருந்தே அறிந்து கொள், அவர்களது இலக்கியம் தவிர்ந்த ஏனைய செயற்பாடுகளை, அவர்கள் எப்படி வீட்டில் இருப்பார்கள், அவர்கள் அந்த காவோலை என்பது இறந்து போன அல்லது மறைந்த எழுத்தாளர்கள் அவர்களது குறித்தோலைகளாக பிள்ளைகளை வைத்து ஒரு அன்னைக்கு ஒரு 10-15 பேரை வைத்து அந்த நிகழ்ச்சியை அவர் செய்திருந்தார். அதை தவிர இப்போதும் அவர் இறக்கும் வரை மித்ர பப்ளிகேஷன் என்ற நிறுவனத்தின் ஊடாக இலங்கை எழுத்தாளர்களின் பதிப்புகளை, எழுத்துக்களை தமிழகத்திலே இருக்கின்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்குடன் பல்வேறு படைப்புகளை அவர் மீள அச்சிட்டார் என்பதையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. அதிலே ஒன்று என்னுடைய தந்தையாரின் வழி என்ற நூல், அதை போன்று மகாகவியின் குறும்பாவாகட்டும், சானாவின் பரியாரியார் பரமர் போன்ற நூல்களாகட்டும், பல நூல்களை நான் சொல்ல போனால் ஒரு நீண்ட பட்டியலே வரும். அந்த 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 முயற்சியிலே அவர் எங்களுடைய நாட்டின் எழுத்தாளர்களை தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே பிரபலப்படுத்திய பெருமை எஸ்போ மாமாவுக்குரியது. அதை தவிர அவர் இலங்கையிலே இருந்த போதும் எம்ஏ ரஹ்மான் மாமாவுடன் இணைந்து அரசு பப்ளிகேஷன் என்ற ஒரு நிறுவனத்தின் ஊடாக இலங்கையின் எழுத்தாளர்கள் பலரின் நூல்களை வெளியிடுவதற்கு இவர் மிகுந்த உந்து சக்தியாக இருந்தார் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. இதை எல்லாவற்றையும் விட இந்த எஸ்போ அவர்களை பற்றி என்னுடைய தந்தையார் கவிதையிலேயே பாடியிருக்கிறார் என்பது பலருக்கு தெரியாது. அதாவது 1962 மட்டக்களப்பு தமிழ் கலாமன்றம் ஒரு தமிழ் விழா ஒன்றை நடத்தியது. அதிலே புலவர் மணி ஏ பெரியதம்பி பிள்ளை, மகாவித்துவார் எஸ் எக்ஸி நடராஜா, சொல்வின் செல்வர் சேனா ராஜதுரை, எஸ்போ ஆகியோர் அந்த பல்வேறு தமிழ் துறையிலே மட்டக்களப்பு மண்ணுக்கு கௌரவம் சம்பாதித்த தந்ததை முன்னிட்டு அவர்களுக்கு பொற்பதக்கங்கள் சூட்டி பொன்னாடை போர்த்தி பாமாலைகள் பாடி மகிழ்ந்தார்கள். அந்த விழாவிலே என்னுடைய தந்தையர் தான் அந்த தன்னுடைய கவிதையை எழுதி அவருக்கு வழங்கியிருந்தார். அந்த கவிதையின் சில பகுதிகளை உங்களுக்கு தரலாம் நினைக்கிறேன்.
கண்டிப்பாக.
அது கல்வி பெருக்கம், கலை பெருக்கம் மற்றுயர்ந்த செல்வ பெருக்கம் செழிக்கின்ற யாழ்ப்பாண மண்ணிலே வள்ளி மணவாளன் வேல்முருகன் இன்னருளால் நாவலனை ஈந்தெடுத்து சங்கிலியன் நல்ல தமிழரசு நாட்டி வழிகாட்டியதாம் நல்லூரின் கண் இதுல நாட்டிலே நாவலிற்கு பின்வாரிசாக பிரதானம் பொன்னத்துறை தொழிலாளர் புத்திரராய் தோன்றியவர் தாமே வழிகாட்டி வையகத்தை வாதித்த தெய்வங்கள் அந்த மரபின் அடிநாத பின்னணியில் சுந்தரனே பொன்னோ தொழிலாளர் சமூகத்தின் மைந்தனாய் வந்து வளர்ந்து கலை பயின்ற அந்த கதையெல்லாம் அறியும் அறிவுலகம். முன்னர்கால் உன்னை பெரியார் என குறைத்தார். சென்னையிலே சொச்செல்வர் சேர்ந்திருந்த பேரவையில் உன்னை அவர் கண்டாராம். ஊரில் அவர் உயர்ந்த பெண்ணம்பெரிய குடியில் பிறந்தாலும் பெற்ற பொழுதில் பெரிது வந்தேன் பொன்னுத்துறை சொற்பெருக்கை என் சொல்வேன் சூடினான் வெற்றியதார். பெற்றதினி பிஏதான், பேச்சாளர் என்று சொற்றிலம்பம் ஆடுகின்ற சூளுரைக்கும் பேச்சாளர் போலன்றி நல்ல பொருள் அமைய பேசுதலே மேல் என்று உணர்த்தியதை மேடைகளில் கண்டோம் நாம். பாலொன்றும் உண்மை பருவ உணர்வுகளின் பாலை எதர்த்த படைப்புகளை செய்து வைத்து நாட்டி சிறுகதைக்கும் நாணயத்தை நம்முடைய நாட்டிற்கு பெருக வைத்த நம் புதுமை பித்தன் என்று எட்டில் இழுத்திலே எங்கெங்கோ கண்டதுண்டு. பாட்டில் இதையெல்லாம் பாடுவதற்கு கட்டாது என்று அந்த கவிதை தொடர்ந்து செல்கிறது. நீண்ட கவிதை ஒன்று, அதை முழுமையாக படிப்பதற்கு நேரம் போதுமோ தெரியவில்லை. புக்க திருநாடும் பொன்னாடு என்ற பொருள் தொக்க கலைக்கழக நாடக போட்டியிலே தக்க தினப்பரிசு சான்றோர் வியந்தளித்தார். சுவடும் அபாவும் குமிழும் சூடிக்கழியா நபமலரும் தீயும் நமக்குள்ளே நீயும் கவிஞன் என்ற நிச்சயத்தை நாடறிய செய்தாய். நபமாய் பரிசோதனைகள் நடத்தி எல்லோரும் அன்று இலக்கியத்தை வாழ்விக்கச் சொல்லுகின்றாய். உண்மை இதை சொல்பவன் நீயாமோ? எல்லாம் தெரிந்தோர் இருக்க எனும் எங்கள் செல்வர் திருக்கூட்டம் சீக்கிரமே உண்மையினை கண்டறியும். நீயோர் கவிஞன், கவிஞன் உயிர் கொண்டு துடிக்கின்ற நாடகத்தின் ஆசிரியர், கண்டனத்தில் நல்ல சிறந்த விமர்சகர், நீ பெண்கொடுத்த நாட்டுக்கும் பேரதந்த பேச்சாளர், பட்டப்படிப்பும் படித்தவன் நீ, ஆசிரியர் மட்டக்களப்புக்கும் மத்திய கல்லூரிக்கும் கொட்டி புகழை கொடுத்த கொடையாளர், தொட்டு சுவைக்க ஒரு சொச்செல்வன் என்பதெல்லாம் நாடறிந்து செய்தியனின் நானறிந்து செய்தியையும் பாட வந்தேன். இந்த பெரிய மரட்டு வைபவத்தில் வீடு வரும் கற்றோர் வியக்க விருந்தோம்பி மாடாய் உழைக்கும் வனைக்கரசி ஈஸ்வரத்தை உள்ளம் அளவே உருவுடைய உத்தமியை கொள்ள கிடைத்தவனி உண்மையிலே கோமாண்டான் அள்ளி சுவைக்க அனுராகன் மேகலையும் இல்லையெனில் உன்ற இலக்கியவே இல்லை எனும் உண்மையினை இந்த உலகறியா நான் அறிவேன். ஒன்னுத்துறையே புதுமை சிறுகதைக்கோர் மன்னா உன்னையின் மனந்திறந்து பாடுவதற்கு இந்நேரம் போதா இருக்குதொரு பொன்னேரம் பாட வருவேன் பரிசொன்றும் வேண்டாங்கான் என்ற கவிதையிலே என்னுடைய தந்தையார் அவரை பாராட்டியிருக்கிறார்.
அதாவது எஸ்போ அவர்களை பற்றிய ஒரு முழுமையான ஒரு பார்வையாக அந்த கவிதையிலே அவர் அடக்கி இருக்கின்றார் இல்லையா?
நிச்சயமாக. அதை தவிர இன்னும் ஒரு ஒரு சின்ன குறிப்பை நான் சொல்ல வேண்டும் பிரபா. என்னுடைய தந்தையார் போலாண்மை என்ற ஒரு காவியத்தை எழுதினார். குறிப்பாக மட்டக்களப்பு விவசாய குடும்பம் ஒன்றின் வாழ்வியலை சித்தரிக்கின்ற ஒரு காவியமாக அமைந்தது. அந்த காவியம் முழுமை பெறவில்லை என்பதை மிகுந்த கவலைக்குரிய ஒரு விஷயம். அது இப்போது இருக்கின்ற வடிவத்தில் உருவாவதற்கான முக்கியமான காரணம் என்று நான் எஸ்போ அவர்களை குறிப்பிடுவேன். என்றால் ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு வரும்போதோ அல்லது கடிதங்களின் மூலம் தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற போதோ அவர் ஒவ்வொரு முறையும் நிலாவணன் எந்த அளவுக்கு வேளாண்மை எழுதியிருக்கிறாய், உன்னுடைய இதுவரை நன்றாக இருந்தது என்று அவரை ஊக்குவித்தார், தொடர்ந்து ஊக்குவித்தார். ஆனால் என்னுடைய தந்தையாருக்கும் எஸ்போ அவர்களுக்கும் இடையிலான அந்த பிரிவு ஏற்பட்டதற்கு பிறகு என்னுடைய தந்தையார் அந்த காப்பியத்தை தொடர்ந்து எழுதவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதற்கு ஊக்கம் கொடுப்பதற்கு உத்தரவும் இல்லை என்பதும் ஒரு கவலைக்குரிய விஷயம்.
நிச்சயமாக இப்படியான இலக்கிய ஆளுமைகளோடு எங்களுடைய வாழ்நாளிலே பழகியது என்பது ஒரு பெரும் பேராகத்தான் சொல்ல வேண்டும். உங்களை பொறுத்தவரையிலே நீலாவணன் என்கின்ற ஒரு ஆளுமையினுடைய மகனாகவும் அதே நேரத்திலேயே எஸ்போ அவர்களுடைய கவனிப்போடும் வளர்ந்திருக்கின்றீர்கள். அவருடைய பிரிவு என்பது உங்களுக்கு எவ்வளவு தூரம் பாதித்திருக்கும் என்பதை எம்முடைய மனக்கண் முன் நாம் உணரக்கூடியதாகவும் இருக்கின்றது.
நிச்சயமாக பிரபா, இந்த வாய்ப்பிலே எனக்கு தந்தமைக்கு உங்களுக்கு நன்றி. என்றால் சொல்ல முடியாத விஷயங்கள் இருந்தவை மனதிலே இன்று சொல்லக்கூடியதாக ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. எஸ்போ மாமாவை இழந்து தவிக்கின்ற அன்னாரது குடும்பத்தினருக்கு எனது சார்பில், எங்களது குடும்பத்தின் சார்பில் எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களது துயரிலே நானும் பங்கெடுக்கின்றேன் என்ற செய்தியையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.
மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.
நன்றி. நன்றி பிரபா.